கதை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரம் தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற புத்தக மதிப்புரை நிகழ்ச்சியை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் வாழ்வியல் பாரதி என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு கோ சாமிநாதன், எஸ் ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது கவி மாமணி பாரதி ராகவியின் வாழ்வியல் பாரதி என்ற கட்டுரை நூல். 144 பக்கங்கள் கொண்ட நூலின் விலை ₹55. விசாலாட்சி ஆகிய இவர் பாரதி ராகவி என்ற பெயரில் பாரதியின் மீது கொண்ட பற்றினால் பாரதியின் பெயரை தன் பெயருடன் இணைத்து கொண்டுள்ளார். மொழியும் நாமும் என்ற தலைப்பில் அவர் உலகில் எல்லா மனிதரும் மொழி, இனம், நாடு என தனித்தன்மை பெற்று வாழ்கின்றனர். மனிதன் சைகையால் பேசுவதற்கு முதலில் கற்றான். பிறகு சில ஒளிக்குறிப்புகளை எழுப்பினான். தனது கருத்தை இன்னும் நன்றாக வெளிப்படுத்த முயன்றபோது மொழி பிறந்தது. நாகரிகம் வளர வளர மொழி செம்மையடைந்தது. அப்படி தோன்றிய மொழிகளிலேயே தமிழ் மூத்த மொழி என பல அறிஞர்கள் சான்றுகளோடு நிறுவியிருக்கிறார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. வாளோடு சங்க காலத்தில் தமிழ் தனிச்சிறப்போடு விளங்கியது. தமிழ் புலவர்களாலும் தலைமை பெற்று விளங்கினர். மக்களோடு கலந்து புலவர் பெருமக்கள் தமிழை உயரிய இடத்தில் வைத்திருந்தனர். சாதாரண மக்கள் பேசும் தமிழும் ஒன்றாக இருந்தன. பின்பார்ப்புலவர்கள், கூல வணிகர்கள், படைத்தளபதிகள், மன்னர்கள் என அனைவரும் தமிழை இயல்பாக கையாண்டனர். ஏராளமான செயல்களும் இலக்கியங்களும் இயற்றப்பட்டன. தொல்காப்பியம், அகத்தியம், பரிபாடல் போன்ற எண்ணற்ற நூல்கள் இதற்கு சான்று. அந்நியர் ஆட்சியால் தமிழ் சான்றோர் தம் செல்வாக்கை இழந்தனர். மக்களிடம் தமிழ் புலவர்களுக்கு இருந்த செல்வாக்கு குறைந்தது. தமிழ் மொழியும் செல்வாக்கு இழந்தது. அடிமையின் மக்கள் தாய்மொழியை விட ஆதிக்கவாசிகளின் மொழிகளை கற்கத் தொடங்கினார்கள். ஆட்சி மொழியாக இருந்த தமிழ் சாதாரண மக்களின் பேச்சு மொழியாக மட்டும் மாறியது. தமிழில் என்ன இருக்கிறது? நம் அன்றாட வாழ்க்கைக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகள் தான் தேவை. அதுவும் பிழைப்புக்கு ஆங்கிலம் கற்றாலே போதும், தமிழ் கற்க வேண்டிய தேவையில்லை என்று மத்தியதர வர்க்கம் கருதியது. சாதாரண மக்களிடையே நவீன அறிவு நூல்களை பரப்பவும் பழந்தமிழ் நூல்களை பதிப்பிக்கவும் சில நல்லோர் முன்வந்தனர். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர், யாழ்ப்பாணம் சீவை தாமோதரன் பிள்ளை ஆகியோர் கரையான் வாயிலிருந்து பழந்தமிழ் ஏட்டுச்சுவடிகளை மீட்டு அரிய நூல்களுக்கு அச்சு வடிவம் கொடுத்தனர். அயல்நாட்டினர் பிஷப் ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டு தமிழ் மொழியின் சிறப்பை உலகமறிய செய்தார். பாண்டித்துறை தேவர் அவர்கள் முயற்சியால் அவரது காலம் 1867-1911 இடைப்பட்டது. அவரது முயற்சியால் மதுரை தமிழ்ச் சங்கம் தோன்றியது. அவரது சகோதரர் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் நன்முயற்சியால் மதுரை தமிழ்ச் சங்கம் முறையாக தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ் மொழியின் வீராந்த நீண்ட பாரம்பரிய உணர்ந்தவர் பாரதியார். அதன் தாழ்வுற்ற நிலைகளை கண்டு வருந்தியவர். சொற்களெல்லாம் அகராதியில் இருக்கின்றன, ஆனால் அவை வாழ்வும் வலிமையும் பெறுவது அறிஞர்கள் கையாள்வதில்தான் உள்ளது என்றார் ஒரு மேல்நாட்டு அறிஞர். பாரதியாரின் கையில் தமிழ் சொற்கள் புதிய வளமும் சிறப்பும் பெற்றன. தன் சொல்லாட்சியில் தமிழ் மொழிக்கு புத்துயிர் கொடுத்தார், வளம் சேர்த்தார். தன் ராஜமுத்திரையை பதித்து சொற்களிலே புத்தழகு படைத்தார். தமிழ் புதிய மதிப்பு பெற்றது. புதிய புதிய சொற்களை படைத்தார். பாமரர் வாக்கில் இருந்த வழக்கு சொற்களையும் இலக்கிய பீடத்திலே ஏற்றி வைத்தார். புதிய அந்தஸ்து கொடுத்தார். தமிழ் தாய் என்ற பாடலில் தமிழின் சிறப்பு, தொன்மை, நலிவு ஆகியவற்றை சுட்டி காட்டுகிறார். தமிழின் நலிவு தீர்ப்பதற்கும் உயர்வுக்கும் நாம் செய்ய வேண்டுவது என்ன என்று எடுத்து காட்டுகின்றார். அன்றைக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் அக்கருத்துக்கள் பொருத்தமாக உள்ளன. தமிழின் தொன்மையை ஆதிசிவன் பெற்றுவிட்டான், என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்த நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான். சிவபெருமானால் ஆக்கப்பட்ட தொன்மை மொழி அகத்திய முனிவரால் இலக்கணம் வகுக்கப்பட்ட தமிழ் மொழி என்கிறார். மூன்று குலத்து தமிழ் மன்னர் என்னை மூண்ட நல்லன்போடு வளர்த்தார். ஆன்ற மொழிகளிலுள்ள உயர் ஆரியத்துக்கு நிகரென வாழ்ந்தேன் என்று தமிழ் மொழியின் சிறப்பினை குறிப்பிடுகிறார். கன்னி பருவத்தில் அண்ணால் என்றான் காதில் விழுந்த திசை மொழி எல்லாம் என்னென்னவோ பெயருண்டு பின்னர் யாவும் அழிவுற்றறிந்தேன் அறிந்தன கண்டீர். மறைந்த பல மொழிகளை கண்டு வருந்துகின்றார். ஆனால் இந்த கணம் வரை காலன் தமிழ் மொழியை எட்டி பாராமல் இருக்கின்றான். தமிழ் மொழி அழிவுறாமல் வாழ்வதில் மகிழ்ச்சியும் அழிந்த பல மொழிகளின் பால் வருத்தமும் கொள்ளும் பாரதியார் தமிழ் மொழியின் மீது கொண்ட காதலை விளக்குகிறார். இந்தி, வடமொழி, வங்காளம், ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகளில் தேர்ச்சி பெற்ற பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பறைசாற்றுகின்றார். பொருளும் நாமும் என்ற தலைப்பிலே செய்க பொருளை செருக்களும் எக்தனில் கூறியதில் என்பது தமிழ் மறை. மாற்றாரை மண்டியிடச் செய்ய வல்லது பொருள், வேறு எந்த எஃகு ஆயுதமும் கூட அதற்கு ஈடில்லை. இல்லானை இல்லாலும் வேண்டால் பொருளில்லாவரை பொருளாக செய்வது பொருள். இவ்வுலகில் எல்லா சிறுமைகளையும் காட்டிலும் ஏழ்மையே அதிக சிறுமையானது. எனவே சரி, எப்படியாவது பொருளை சேர்த்து விட்டான் போதுமா? நம் முந்தையோர் கண்ட பொருள் எது? தீவினை வீட்டிடில் பொருள் என்பது தமிழ் பாட்டி அவ்வை தரும் வரையறை. பிறரை ஏமாற்றி சேர்ப்பது பொருள் அல்ல, அது நம்மை விட்டு நீங்கிவிடும். காலத்தால் பொருள் செய்வதே மார்த்தல் பசு, காலத்தும் நீர் பெய்தி இயற்றி என்ற மட்டு குரல்மணி நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நல்வழியில் சேர்த்த செல்வம் ஊர் நன்மைக்கு பயன்படும். எனவேதான் நல்லின் கண் பட்டதிரு என்ற போலப்படுகிறது. ஏழைகளே இல்லாமல் செய்வது உசிதம் ஒருவயிற்று, ஜீவனத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாகாது என்று கூறுவார்கள். பாரதியார் கஞ்சி குடிக்க கதியற்றவரை கண்டு தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று ஆவேச குரல் எழுப்புகிறார். புரட்சியும் நாமும் என்ற தலைப்பிலே நூல்கள் எழுதுவதில் நல்லிசை புலமை தொல்லாசிரியர்கள் வழி வழியாக சில மரபுகள் கையாள்கிறார். அதுபோல நாகரிகம் வளர்ந்த நாடுகளில் கூட சில மரபுகள் கை கொள்ளப்படுகின்றது. நாட்டிற்கும் மொழிக்கும் கூட உண்டு, சில நேரங்களில் மரபுகள் மீறப்படுவதும் உண்டு. காரணங்களுக்காக அவை மீறப்படுவதை புரட்சி. புரட்சி என்றால் மனம் போன போக்கில் மரபுகளை மீறுவது இல்லை. பாரதியாரை புரட்சி கவிஞர் என்று கூறுகிறோம். அதற்கேற்றபடி நூல் மரபிலும் தன் செயல்களிலும் பல புரட்சிகளை செய்து சாதனை படைத்துள்ளார். பல புலவர்கள் இறை வணக்கம் செய்து பாடல்களை பாடியுள்ளனர். நம் பாரதியாரோ வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் என்று தன் தாய் மண்ணையே வணங்கி புரட்சி செய்கின்றார். நாடும் ஏடும், ஏடும் நாடும். இன்று ஒரு ஏடு தூக்கி பள்ளி செல்லும் குழந்தைகளே நாளை நாடு காக்கும் நல்லவர்களாக வளர்கிறார்கள். அவ்வாறு நல்லவர்களாக வல்லவர்களாக அவர்கள் வளர உற்ற துணை கல்வியே. பாமரர்களாகிய பொதுமக்களை வாழ்க்கை போராட்டத்திற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க உதவி செய்வது கல்வியே. உறுதியான நல்ல ஒழுக்கத்தையும் பிறருக்கு உதவி புரியும் ஊக்கத்தையும் சிங்கம் போன்ற மன உறுதியையும் வெளிப்படுத்துவதே கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். தாழ்ந்த நிலையில் உள்ளவரை உயர்த்துவது கல்வி. உயர்ந்த கருத்துக்களை விதைத்து உள்ளத்தை வளரச் செய்வதே கல்வி. மனித மனதில் மறைந்துள்ள ஆற்றலை விழித்தாளச் செய்வதே கல்வி. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வான்மறை கல்வியே மனிதருக்கு கண் என கூறுகின்றது. மனித உயிர்க்கு விழுத்துணையாம் கல்வி பாரதி என்ற அமுத சுனை தெளிவுற கூறுகின்றது. தேசிய கல்வி என்ற தலைப்பில் தந்துள்ள பாரதி, நாம் தற்போதுதான் தமிழை பயிற்று மொழியாக சட்டம் இயற்றியுள்ளோம். அதற்கும் முழு ஒத்துழைப்பு கிடைக்காமல் நீதிமன்றம் வரை சென்று போராடுகிறோம். ஆனால் எல்லோருக்கும் நெறி செய்த பாரதியோ தமிழ்நாட்டில் கல்வி தமிழ் மூலமாகத்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று அன்றே முழக்கமிட்டார். தமிழ்நாட்டில் தேசிய கல்வி கொள்கை என்பதாக ஒன்று தொடங்கி அதில் தமிழ் பாஷை பிரதானமாக நாட்டாமல் பெரும்பான்மை கல்வி இங்கிலீஷ் மூலமாகவும் தமிழ் ஒருவித உபபாஷையாகவும் ஏற்படுத்தினால் அது தேசியம் என்ற பதத்தின் பொருளுக்கு முழுதும் விரோதமாக முடியும் என்பதில் ஐயமில்லை. தேச பாஷையே பிரதானம் என்பது தேசிய கல்விக் கொள்கையின் ஆதாரக் கொள்கை. தாய்மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அடிப்படை புரட்சியிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் பாரதியார். ஆனால் மக்களுக்கு கல்வியினாலேயே உயர்வை தர முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். கல்வி என்ற அடிப்படையில்தான் எந்த முன்னேற்றமும் நிலைத்து நிற்கும் என்பதை அறிந்தவர். கல்வி சிந்தனை பாரதியாரின் கவிதைகளை விடவும் கட்டுரைகளில் விரிந்து கிடக்கின்றன. ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்வில் ஒளிபெற கல்வி என்ற விளக்கை ஏற்ற வேண்டும் என்று கருதினார். கல்வி குறுகிய வட்டத்துக்குள் சிறைப்பட்டுவிடக்கூடாது. அதனால்தான் ஊர்தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழிலே கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய் என்று கூறினார். வீடும் நாடும் என்ற தலைப்பிலே, வீடு மகிழ்ச்சி தரும் தேன்கூடு நம்மை காக்கும், வீடு மகிழ்ச்சி தரும் தேன்கூடு நம்மை காக்கும், வீடு பல்கலை வளர்க்கும், ஏடு ஆத்ம ஞானிக்கும், அன்றாடம் காட்சிக்கும் உணவு தருவது வீடு, விடுதலை தருவது வீடு, வீட்டுக்கு வெளியே அச்சம் பல இடையூறுகள் அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பது வீடு, இல்லறம் நடக்க இனிய இடம் வீடு, பாதுகாப்பு கூடம், வீட்டில் மகிழ்ச்சியுடன் இருப்பவன் நாட் மகிழ்ச்சியானவன். அதனால்தான் வீடு சீரானால் நாடு சிறக்கும் என்றார் சான்றோர். வாழும் முறையை காட்டும் பாரதியும் தேசக்கல்விக்கு குடும்பக் கல்வியே வேர். வீட்டில் யோக்கியன் நாட்டிலும் யோக்கியன், வீட்டில் பொறுப்புடையவன் நாட்டிலும் பொறுப்புடையவன். குடும்பம் நாகரிகம் அடையாவிட்டால் தேசம் நாகரிகம் அடையாது. குடும்பத்தில் விடுதலை இராவிடில் தேசத்தில் விடுதலை இராது என்று விளக்குகிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லறிவும் என்ற துணை என்று வள்ளுவரும் கூறுவது பொருத்தமானது. ஆனால் இன்று நாம் நிலை என்ன? வீடுகளெல்லாம் கலைகளின் இருப்பிடங்கள், அன்பின் பிறப்பிடங்களா? தந்தை அடிக்கும் மகன், தாயை மதிக்காத மக்கள், கணவனை ஏய்க்கும் மனைவி, மனைவி எரிக்கும் கணவன், தம்பியை கொலை செய்யும் அண்ணன், அன்பே அறியாத குழந்தைகள், திக்கற்ற முதியோர், ஒட்டிய கண்ணம், ஒடுங்கிய தோள்கள், நம் நாட்டு தட்பவெட்பத்திற்கு பொருந்தாத உடைகள், உழைக்காமல் வசதி தேடும் மனப்பான்மை, எத்துணை எத்துணை அவலக்காட்சிகள். தாய் திருநாட்டிலே அமைதியும் ஆனந்தமும் எங்கே? அவநம்பிக்கை, அலட்சியம், சோம்பேறித்தனம் இவை போய் தொலைவது எப்போது? இவைதான் இன்றைய வினாக்கள். எல்லா வீடுகளின் இதே நிலை என்றல்ல, எனினும் பெரும்பாலான வீடுகளில் இதே நிலைதான். இந்த வீடு ஏற்படுத்தும் குடும்ப உறவு பாசம்தான் நாட்டுக்கு பிணைக்கயிறு. வீட்டு உறவுதான் சமுதாய உறவுக்கு அடிப்படை. அதனால்தான் பாரதி வீடு துயரிடும் ஆனால் நாடு துயரிடம் ஆகும் என்கிறார். வீடு ஒற்றை குடும்பத்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திட செய்பவள் அன்னை, ஏவல்கள் செய்பவர் மக்கள், இவர் யாவரும் ஒருகுலம் அன்றோ, மேவி அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டோம் என்று பாரதியார் காட்டும் வீடு எவ்வளவு அமைதியானது, அமரத்துவமானது. மாறி வரும் சமுதாய அமைப்பிலே சில விதிவிலக்குகள் மனை வாழ்ந்திட செய்யும் அன்னை பொருள் ஈட்ட வேண்டியதாகிறது. எனினும் ஆணும் பெண்ணும் இணைந்து மேற்கொள்வது தானே இயல்வாழ்க்கை. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று வீடு நலம் பெற தலைவனுக்கு அறிவுறுத்துகிறார். தலைவனும் தலைவியும் மனம் ஒன்றுபட்டு வாழ்வின் மேடு பள்ளங்களில் சகடத்தை சீராக நடத்தி செல்ல வேண்டும். அதற்கு இன்றியமையாதது தேவை அன்பு என்கிறார் பாரதி. புதுகை பண்பலையினர்களுக்கு இதுகாரும் வாழ்வியல் பாரதி என்ற நூலின் மதிப்புரையை கேட்டீர்கள். தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை வாழ்வியல் பாரதி என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாகி இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.